SBS தமிழ். வணக்கம் பாலாவிக்கி அவர்களே.
வணக்கம் ரேணுகா, உங்களுடைய நேயர்களுக்கும் வணக்கம்.
உலகக்கோப்பை கால்பந்து திருவிழா முடிவடைந்து விட்டது. நீங்கள் எதிர்வு கூறியிருந்ததைப் போலவே பிரான்ஸ் இந்த உலகக்கோப்பையை கைப்பற்றியிருக்கின்றது. நேற்று நடைபெற்று முடிந்திருக்கின்ற உலகக்கோப்பை கால்பந்தின் இறுதிப் போட்டி குறித்த அந்த ஹைலைட்ஸ், அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். முதலில்
நீங்கள் சொன்னதைப் போலவே 2018 உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டி தொடரின் வெற்றி வீரர்களாக பிரான்ஸ் அணி வாய் சூடியிருக்கிறது. 20 முன்னர் 1998 உலகக்கோப்பை சாம்பியன்களாக வந்த பிரான்ஸ் அணி இன்று அதிகாலை மாஸ்கோவில் நடைபெற்ற இந்த இறுதிப் போட்டியில் குரோஷியா அணியை 4-2 என்ற கோல் வேறுபாட்டில் தோற்கடித்து இவ்வாறு தமது 2வது உலகக்கோப்பையை வென்றிருக்கிறது. 1958 பிரேசில் அணி ஸ்வீடன் அணியை 5-2 என்ற அடிப்படையில் வென்றதன் பின்னர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டி ஒன்றில் 5 கோல்கள் வழங்கப்பட்ட 90 பெற்றுக் கொள்ளப்பட்டதும் இதுவே முதல் தடவையாகும். 1930 ஆரம்பித்து 4 ஒரு தடவை என உலக மகாயுத்தம் நடைபெற்ற 42 மற்றும் 46 நீக்கி பார்க்கும் இடத்து நடைபெற்ற 21வது உலகக்கோப்பை தொடர் இதுவாகும். இந்த வகையில் பிரான்ஸ் அணி 2வது தடவையாகவும் வெற்றி பெற்று இதே சாதனையை கொண்டிருந்த அர்ஜென்டினா மற்றும் உருகுவே அணிகளை சமப்படுத்தியிருக்கிறது. இங்கிலாந்து ஸ்பெயின் அணிகள் ஒவ்வொரு தடவையே இந்த உலகத்தை வென்றிருக்கின்றன. இதேவேளையில் இத்தாலி மற்றும் ஜெர்மனி அணிகள் உலகக்கோப்பையை 4 வந்த அணிகளாக காணப்படுகின்றன. 5 உலகக்கோப்பையை வந்த ஒரே அணி பிரேசில் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இந்த அணிகளை தவிர நெதர்லாண்ட்ஸ், செக்கோஸ்லோவாக்கியா, ஹங்கரி, ஸ்வீடன், இப்போது குரோஷியா என மற்ற அணிகளும் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்த மற்ற அணிகள் என்பதை நாங்கள் இங்கே அவதானிக்கலாம். உலகக்கோப்பை பாரம்பரியத்தை கொண்டதும் 67 சனத்தொகையை கொண்டதுமான பிரான்ஸ் வெற்றி பெறும் என்று பரவலாகவே எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ள 4 கருதப்பட்ட நாடுகளாக பிரான்ஸ், ஜெர்மனி, பிரேசில் மற்றும் ஸ்பெயின் அணிகளே காணப்பட்டிருந்தன. இருப்பினும் யாரும் எதிர்பார்க்காத வகையில் வெறும் 4 மக்களை மட்டுமே கொண்ட குரோஷியா இந்த தொடரில் இறுதிப் போட்டிக்கு வந்தது மட்டுமன்றி மிகவும் சிறப்பாகவும் விளையாடியிருந்தது. பரவலான எதிர்பார்ப்புகள் இல்லாத காரணத்தினால் அவர்கள் சுயாதீனமான திறமை வழிபாட்டையும் இந்த போட்டியில் காட்டியிருந்தார்கள். இந்த இறுதி போட்டியின் போது மிக அதிக நேரம் பந்தை தமது கட்டுப்பாட்டுக்குள் குரோஷியா வைத்திருந்ததும் கோல் கம்பத்தை நோக்கி அதிக தடவைகள் செலுத்தியிருந்ததும் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். போட்டியின் 18வது நிமிடத்தில் பிரான்ஸ் வீரர் அண்டோயின் கிரீஸ்மன் அடித்த பந்து குரோஷியா வீரர் மரியோ மன்சுகிச்சின் தலையில் பட்டு அவர்களது கோல் கம்பத்தினுள் சென்றதைத் தொடர்ந்து பிரான்ஸ் இந்த போட்டியில் 1-0 என முன்னால் வந்திருந்தது.
Antoine Griezmann puts it on the money and the ball ends up in the back of Croatia's net. It doesn't matter whether it's touched by friend or foe really.
மேலும் 10 நிமிடங்கள் கழிந்திருக்கையில் குரோஷியா வீரர் இவான் பெரிசிச் சிறப்பான கோல் என்ற பெற்று இந்த போட்டியை சமநிலைக்கு கொண்டு வந்திருந்தார். இருப்பினும் இன்னொரு 10 கடந்திருக்கையில் இவான் பெரிசிச்சின் கையில் பந்து பட்டதற்காக வழங்கப்பட்ட பெனால்டி உதை ஒன்றின் மூலம் அண்டோயின் கிரீஸ்மன் கோல் ஒன்றை பெற்று பிரான்ஸ் அணியை 2-1 என்று முன்னிலையில் கொண்டு வந்த போது அரை நேரம் நெருங்கியிருந்தது. பிரான்ஸ் அப்போது தொடர்ந்தும் 2-1 என்ற நிலையிலேயே காணப்பட்டது. 1974 பின்னர் அதி கூடிய கோல்களை முதல் அரை நேரத்தில் பெற்ற உலகக்கண்ண இறுதி போட்டியாகவும் இது அமைந்தது. போட்டியின் 59வது நிமிடத்தில் பிரான்சின் வீரர் போல் போக்பா பெற்ற கோல் ஒன்று பிரான்சை வெற்றியை நோக்கி எடுத்து சென்றிருந்தது. 65வது நிமிடத்தில் இளம் வீரர் காலியன் எம்பாப்பே பெற்றுக் கொண்ட கோல் பிரான்சின் வெற்றி பெறும் நிலைமையை உறுதி செய்திருந்தது. மேலும் 4 இருக்கையில் பிரான்சின் கோல் காப்பாளரின் கவனமற்ற ஆட்டம் ஒன்றை தொடர்ந்து மரியோ மன்சுகிச் அந்த பந்தை கோல் கம்பத்தினுள் செலுத்தி 4-2 என இந்த போட்டியை கொண்டு வந்திருந்தார். இருப்பினும் இந்த 4-2 என்ற நிலையிலேயே இந்த போட்டி நிறைவு பெற்று பிரான்ஸ் அணிக்கு சிறப்பான வெற்றி ஒன்றை பெற்றுக் கொடுத்தது. இந்த வெற்றியை தொடர்ந்து பிரான்சில் சிறப்பான கொண்டாட்டங்கள் நடந்திருந்தன. பிரான்சில் மக்கள் வீதிக்கு இறங்கி வந்து தமது தேசிய கீதத்தை பாடி எல்லோருக்கும் தமது மகிழ்ச்சியை தெரிவித்ததுடன் கட்டி தழுவி ஆர்வாரங்களும் செய்திருந்தார்கள். குறிப்பாக எஃபில் டவர் என்று சொல்லப்படுகிற பிரான்சின் முக்கிய கோபுரத்துக்கு கீழே 90,000 மக்கள் கூடி இந்த வெற்றியை கொண்டாடினார்கள் என்பதும் குறிப்பான செய்தியாக இப்போது வந்திருக்கிறது.
சரி, இறுதி போட்டி வந்து எப்போதுமே சர்ச்சைக்குரியதாகத்தான் இருந்திருக்கின்றது. இந்த முறை போட்டியும் அதற்கு விதி விலக்கில்லை இல்லையா?
நிச்சயமாக சர்ச்சைகள் எல்லா இறுதிப் போட்டிகளிலும் வந்துதான் ஆக வேண்டும் என்ற வழமை இல்லாத போதிலும் சின்ன சின்ன சர்ச்சைகள் கூட ஊதி பிறப்பிக்கப்படுவதும் அவ்வப்போது நடப்பதுண்டு. இந்த போட்டியின் போது 38வது நிமிடத்தில் கோல் பிரதேசத்தை நோக்கி அடிக்கப்பட்ட பந்தை இவான் பெரிசிச் தடுத்து ஆட முற்படும் போது பந்து அவரது கையில் பட்டிருந்தது. அப்போது உடனடியாகவே நடுவர் அதை ஒரு ஹேண்ட்பால் என்று அறிவிக்காத போதிலும் பிரான்ஸ் வீரர்கள் இந்த கையில் பட்ட விடயத்தை சுட்டிக்காட்டியதை தொடர்ந்து வீடியோ அசிஸ்டன்ட் ரெஃபரி என்று சொல்லப்படுகிற இந்த பந்தை மீண்டும் அவதானிக்கும் முறையை பயன்படுத்தி நடுவர் அதை ஒரு பெனால்டி என்ற விதத்தில் அறிவித்திருந்தார். அது பற்றிய வாதங்கள் தொடர்ந்தும் இன்னமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பது ஒரு புறம் இருக்கையில், தனிப்பட என்னை பொறுத்தளவில் அகல விரிக்கப்பட்ட கையில் பந்து படுமடத்து அது நிச்சயமாக ஹேண்ட்பால் என்றே வழங்கப்பட வேண்டும் என்றும், அந்த ஹேண்ட்பால் இந்த கோல் பிரதேசத்தில் அதாவது பெனால்டி பிரதேசத்தில் படுமாயின் அது ஒரு பெனால்டியாக வழங்கப்பட வேண்டும் என்பதும் தவிர்க்க முடியாததே. அந்த அடிப்படையில் இது தொடர்ந்து ஒரு சர்ச்சையாக பேசப்பட்ட போதிலும் நடுவரின் ஒரு ஆதரவுடன் இந்த பெனால்டி கோல் புறப்பட்டதே பிரான்சை முன்னணிக்கு கொண்டு வந்தது என்று பேசப்படுகிற போதிலும் அந்த பெனால்டி நியாயமானது என்பது எனது தனிப்பட்ட கருத்து. இதே வழியில் இன்னொரு சர்ச்சையும் இந்த போட்டியின் போது நடைபெற்றிருந்தது. அரை நேர விடுப்பின் போது போட்டி நிறுத்தப்பட்டு மீண்டும் போட்டி ஆரம்பிக்கப்பட்ட சில நிமிடங்களில் ரஷ்யாவைச் சேர்ந்த பெண்ணியம் பேசுகிற இசைக்குழுவான புசி ராய்ட் குழுவின் ஆதரவாளர்கள் பலர் மைதானத்துக்குள் நுழைந்து தொடர்ந்து இந்த ஆடுகளத்தில் ஓடி வந்ததால் போட்டி பல நிமிடங்களுக்கு நிறுத்தப்பட்டிருந்தது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் உரிய முறையில் அப்புறப்படுத்தப்பட்ட பின்னர் போட்டி தொடர்ந்து நடைபெற்றிருந்தது. ரஷ்யாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டிகளில் விளையாட்டும் அரசியலும் மைதானத்துக்குள்ளும் மைதானத்துக்கு வழியிலும் பலவிதமான பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தலாம் என்ற எதிர்பார்ப்பு ஆரம்பத்திலிருந்தே காணப்பட்டது. குறிப்பாக இங்கிலாந்தில் வைத்து இரண்டு ரஷ்யர்கள் ஒரு தடை செய்யப்பட்ட ரசாயன பதார்த்தம் மூலம் தாக்கப்பட்டார்கள் என்ற ஒரு உரையாடல் மிகுந்த சிக்கலுக்கு உரியதாகவும் கருதப்பட்டது. இருப்பினும் கால்பந்தாட்ட ரசிகர்கள் மைதானத்துக்குள்ளும் மைதானத்துக்கு வழியிலும் எவ்விதமான தடங்கல்களுமின்றி சிறப்பாக இந்த போட்டிகளை பார்த்து ரசித்ததை உலகமே பார்த்து அதற்கான பாராட்டையும் ரஷ்யாவுக்கு தெரிவித்திருந்தது. குறிப்பாக இறுதிப் போட்டி நடைபெற்ற போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் கலந்து கொண்டிருந்தார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். இந்த அடிப்படையில் இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட விதம் ஒரு இன்ப அதிர்ச்சியாகவே பல உதைபந்தாட்ட ரசிகர்களால் பார்க்கப்பட்டிருக்கிறது.
சரி, இதேவேளை இந்த போட்டியின் போது வழங்கப்பட்ட விருதுகள், குறிப்பாக சிறந்த ஆட்டக்காரர் விருதுகள் மற்றும் வெற்றி பெற்ற அணிக்கான விருதுகள், அதை பற்றி குறிப்பிடுங்கள்.
சரி, இந்த போட்டி தொடரின் சிறந்த ஆட்டக்காரருக்கான கோல்டன் பால் அதாவது தங்க பந்து விருதை குரோஷியா அணியைச் சேர்ந்த சிறந்த முன்னரங்கு வீரரான லூகா மோட்ரிச் பெற்றுக் கொண்டிருந்தார். இதேவேளையில் அதிக கோல்களை பெற்றமைக்கான கோல்டன் பூட் எனப்படும் தங்க காலணி விருது இங்கிலாந்தின் அணைத் தலைவர் ஹாரி கேனுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இதேவேளையில் பிரெஞ்சு வீரர் அண்டோயின் கிரீஸ்மன் பல விருதுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார். இறுதிப் போட்டியின் சிறப்பு வீரருக்கான விருதையும் இரண்டு கோல்களை அடிப்பதற்கு வழி செய்தவை மற்றும் இரண்டாவதான அதிக கோல்களை பெற்றமை என்ற அடிப்படையில் சில்வர் பூட் என்ற வெள்ளி காலணி விருதையும் பிரான்ஸ் பால் எனப்படும் வெண்கல பந்து விருதையும் அவர் பெற்றிருந்தார். இதேவேளையில் சிறந்த இளம் வீரருக்கான விருது 19 வயதினரான கெலியன் இம்பாப்பேக்கு வழங்கப்பட்டது. அவர் பிரான்ஸ் அணியின் சார்பில் மிக சிறப்பாக துரிதமான பல பந்துகளில் முன் சென்று சிறப்பாக விளையாடியிருந்தார். 16 வயதான அவர் இந்த விருதை பெற்றது ஒரு சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது. 20 வயதுக்கு குறைந்த ஒருவர் இவ்வாறான சிறந்த இளம் வீரருக்கான பரிசு பெற்ற சாதனை முன்னைய பிரபல வீரரான பிரேசிலைச் சேர்ந்த பேலேக்கு வழங்கப்பட்டிருந்ததும் இங்கு கவனிக்கப்படத்தக்கதாகும். இது தவிர மொத்தமாகவே இவர்கள் பெற்றுக்கொண்ட பரிசுகள் என்று பார்க்கும் இடத்து பெரும் அளவிலான பணப்பரிசுகளும் வழங்கப்பட்டிருந்தன. உலகத்தின் ஒரு முக்கியமான விளையாட்டாக எல்லா கண்டங்களிலும் விளையாடப்படும் விளையாட்டு கால்பந்தாட்டம் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். உலகத்தின் அதிகூடிய ரசிகர்களை கொண்ட விளையாட்டாகவும் இது கருதப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த தொடரில் வெற்றி பெற்றதே ஒரு மிகப்பெரிய கௌரவம் என்று எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொள்கின்றன. இதேவேளையில் இந்த தொடருக்கு தெரிவு செய்யப்பட்ட 32 அணிகளில் குரூப் ஸ்டேஜஸ் எனப்படும் குழுநிலை போட்டிகளிலிருந்து முதல் இரண்டு இடங்களையும் பெறாது வெளியே தள்ளப்பட்ட 16 நாடுகளும் போட்டிக்கு தயாராக வந்து கலந்து கொண்டமைக்காக அணிக்கு 8 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்ற அடிப்படையில் பரிசுகளை பெற்றிருக்கின்றன. இது தவிர காலிறுதி போட்டிக்கு முந்தைய சுற்றில் தோல்வி பெற்ற 8 நாடுகளும் அணிக்கு 12 மில்லியன் பணப்பரிசை பெற இருக்கின்றன. இதேவேளையில் காலிறுதி போட்டிக்கு வந்து இந்த போட்டிகளில் தோல்வி கண்ட நாடுகள் 18 மில்லியன் பணப்பரிசை வந்து இருக்கின்றன. காலிறுதி போட்டிகளில் வெற்றி பெற்று அரை இறுதி போட்டியில் தோல்வி பெற்ற நாடுகள் தமக்கிடையில் 3வது இடத்துக்கான போட்டியில் விளையாடியிருந்தன. இந்த போட்டியில் பெல்ஜியம் இங்கிலாந்து அணிகள் சந்தித்திருந்தன. இந்த போட்டியில் இங்கிலாந்து முடிந்த அளவு சிறப்பான திறமையை காட்டிய போதிலும் அதிக சிரமமின்றி பெல்ஜியம் 2-0 என்ற அடிப்படையில் வென்றிருந்தது. இந்த போட்டியில் தோல்வி பெற்ற இங்கிலாந்து 22 மில்லியன் பணப்பரிசையும் வெற்றி பெற்ற பெல்ஜியம் 24 மில்லியன் பணப்பரிசையும் பெற்றிருக்கின்றன. இதேவேளையில் நேற்றைய போட்டியில் தோல்வி கண்டு 2வது இடத்தை பெற்ற குரோஷியா அணி 28 மில்லியன் பணப்பரிசை பெற்றிருக்கிறது. இந்த தொடரில் வென்ற பிரான்ஸ் எல்லா கௌரவங்களுடனும் சேர்த்து 38 மில்லியன் அமெரிக்கன் டாலர் பணப்பரிசை வென்று அந்த தொகையை தமது அணிக்கு சாதகமாக தக்க வைத்திருக்கிறது.
இந்த உலகக்கோப்பை கால்பந்து திருவிழா முடிவடைந்து விட்டது. இனி அடுத்த போட்டி, அதை பற்றிய விவரங்களை குறிப்பிடுங்கள்.
இன்னமும் 4 ஆண்டுகளின் பின்னர் கட்டாரில் 2022 போட்டிகள் நடைபெற இருப்பதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த போட்டிகளில் கலந்து கொள்ளும் பொருட்டு 32 நாடுகள் தெரிவு செய்யப்படும். பிராந்திய மட்டங்களில் நடைபெறும் போட்டிகளில் வெற்றி பெறும் அணிகளும் சிறப்பான இடங்களை பெறும் அணிகளுமாக இந்த 32 நாடுகளும் தெரிவு செய்யப்பட இருக்கின்றன. ஆகவே இந்த வீரர்கள் மீண்டும் தமது சொந்த நாடுகளுக்கும் சொந்த அணிகளுக்கும் போட்டிகளில் விளையாடி இவ்வாறான ஒரு தகுதியை பெறுவதற்கான முயற்சியில் அடுத்த 4 ஆண்டுகளாக ஈடுபட இருக்கிறார்கள். இன்னொரு சுவையான அம்சமாக பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், 1998 உலக கோப்பையை வெற்றி கொண்ட பிரான்ஸ் அணி 2002 உலகக்கோப்பை போட்டிகளில் குளிர்நிலை மட்டத்திலேயே தோல்வி கண்டிருந்தது. இவ்வாறே 2006 வென்ற இத்தாலி 2010 2010 வென்ற ஸ்பெயின் 2014 2014 வென்ற இந்த ஜெர்மனி இப்போது 2018 உலக கோப்பை போட்டிகளில் குளிர்நிலையை தாண்டவில்லை என்பதால் 2022 நடைபெற இருக்கும் உலக கிண்ண போட்டிகளில் பிரான்ஸ் குளிர்நிலை போட்டிகளை தாண்டி அடுத்த மட்டத்திற்கு போகும் என்ற நம்பிக்கையுடன் வரும் என்றே எதிர்பார்க்கலாம். இதேவேளையில் 2026 உலக கோப்பை போட்டிகள் வட அமெரிக்க நாடுகளான யுஎஸ்ஏ, கனடா மற்றும் மெக்சிகோ மைதானங்களில் நடைபெற்று இறுதி போட்டி இன்னமும் இடம் அறிவிக்கப்படாத ஒரு அமெரிக்க நகரில் நடைபெற இருப்பதையும் நாங்கள் குறிப்பிடலாம்.
சரி, மிக்க நன்றி பாலாவிக்கி அவர்களே. கடந்த 5 வாரங்களாக உலகக்கோப்பை கால்பந்து குறித்த சகல தகவல்களையும் எடுத்து வந்தீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி.
எங்கள் அபிமானத்துக்குரிய இந்த உதைப்பந்தாட்டம் கால்பந்தாட்டம் சம்பந்தமான போட்டிகளின் அவதானங்களை உங்கள் நேர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்தமைக்காக மிகுந்த நன்றியையும் சொல்லி நானும் விடைபெற விரும்புகிறேன். மிக்க நன்றி. வணக்கம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil